சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 16 அத்தியாயம். ராணியின் நிபந்தனை. யாரை பிடிப்பதற்காக நள்ளிரவில் காவிரி நீர் மீது தவம் கிடந்தானோ அந்த மனிதனிடமே தான் சிறைப்படும் நிலை டைபீரியஸை தவிர வேறு ஒருவனுக்கும் ஏற்பட்டிருந்தால் அவன் அடியோடு நிலை குலைந்து பதறி போயிருப்பான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத நெஞ்சுரமுள்ள டைபீரியஸ் சோழர் படையின் உபத்தலைவன் தன்னை கைப்பிடித்து படையில் இருந்து வானகரை படகத்துறையில் இறக்கிவிட்ட சமயத்திலும் முகத்தில் திகிலையோ குழப்பத்தையோ லவலசமும் காட்டாமல் சிரித்த முகத்துடனேயே கரையில் காலை வைத்து இறங்கியதன்றி இளம் செழியனுக்கு வணக்கம் செலுத்தும் முறையில் தலையையும் லேசாக தாழ்த்தினார். டைபீரியஸின் சிரித்த முகத்தையும் அவன் எந்த ஆபத்திலும் சிக்கிக் கொள்ளாதவன் போலவும் வானகரையை வேடிக்கை பார்க்க வந்த பிரயாணியைப் போலவும் திடமாக நிலத்தில் காலை ஊன்றி இறங்கி வானகரை தளத்தை சுற்றுமுற்றும் நோக்கியதையும் கண்ட இளம் சொழியன் உலகத்தில் பெரும் போர் வீரர்களில் ஒருவன் என்று டைபீரியஸ் பிரசித்தி பெற்றதற்கு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டான். வானகரை படகுத்துறையில் இறங்கியதும் டைபீரியஸ் தன்னை சுற்றி வளைத்த படையில் இருந்த ஹிப்பாலஸை ஒருமுறை நோக்கிவிட்டு வானகரை தளத்திலும் கண்ணை ஓட்டி மிகவும் பலமான படைத்தளம் என்று வாய்விட்டு பாராட்டியதன்று இளம் சொழியனை நோக்கி புன்முறுவலும் செய்தான். இளம் சொழியன் இதழ்கள் புன்சிரிப்பால் சற்றே விரிந்ததன்றி, ஆ, இந்த நாட்டில் அரண் அமைக்கும் முறை இது என்ற சொற்களை பெருமையோடு உதிர்த்தன. டைபீரியஸின் கண்கள் இளம் சொழியனை சில வினாடிகள் கூர்ந்து கவனித்தன. பிறகு இல்லை என்பதற்கு அறிகுறியாக தலையை ஆட்டிய கவர்னர் கடற்படை தலைவன்,
உங்கள் நாட்டு அரண் அமைக்கும் முறை மட்டும் இதில் இல்லை படைத்தலைவரே, யவனர்கள் முறையும் இதில் கலந்திருக்கிறது. எங்கள் நாட்டு புராணங்களில் காணப்படும் ட்ராய் நகரத்தின் சுவர்களைப் போல் இவை ஆகாயத்தை அள்ளாவும் பெரும் சுவர்கள் அல்ல. ஆனால் சுவர் அமைப்பு முறை யவனர் முறைதான். வியூகம் மட்டும் உங்கள் நாட்டு முறை. சந்திர வட்டங்கள் போல் வீடுகள் எழுந்திருக்கின்றன. பார்வைக்கு இது கோட்டை அல்ல, தேவையான சமயங்களில் கோட்டை போல் மாறவல்லது. உங்கள் திறனை பாராட்டுகிறேன் என்று கூறினான்.
தமிழர்கள் எந்த நாட்டிலும் நல்லது இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். யவனர் கடற்படை தலைவருக்கு இது தெரியாத விஷயம் அல்ல என்று கூறிய இளம் சொழியன் பக்கத்தில் இருந்த தன் உதவி படை தலைவர்களை டைபீரியஸிற்கு அறிமுகப்படுத்த தொடங்கி, இப்பாலசை தான் தங்களுக்கு தெரியும் என்றான்.
ஆம், தெரியும்.
என் படைகளின் யவனர் பிரிவை நடத்தி செல்பவன் ஹிப்பாலஸ் பல போர்களில் வெற்றி வாகை சூடியவன் என்றான் இளம் செழியன்.
பிற நாட்டிலும் யவனர் பிரசித்தி பெறுவதை எங்கள் நாட்டின் பாக்கியமாக கருதுகிறேன் என்றான் டைபீரியஸ்.
யவனர் வருகையால் எங்கள் நாடு எவ்வளவோ பயனடைந்திருக்கிறது. கடற்படை தலைவரே, நாங்கள் நன்றி மறப்பவர்கள் அல்ல. ஆனால் ஆக்கிரமிப்புக்கு மட்டும் இடம் கொடுக்கும் பழக்கம் எங்களிடம் இல்லை என்று சற்று அழுத்தி கூறிய இளம் செழியன் பக்கத்தில் பூர்ண கவசத்தோடு பெறும் வேலை தாங்கி ஒரு வீரனை சுட்டிக்காட்டி, இவன் குமரன் சென்னி, தமிழ் படைப்பிரிவின் தலைவன், மேலெறிவதில் நிகரற்றவன். உதாரணமாக, தாங்கள் காவிரியின் எதிர்ப்பக்கம் இருக்கும் மாடி மீது நின்றால் இங்கிருந்தே வேலையைத்து தங்களை என்று ஏதோ சொல்ல போய் நிறுத்திக் கொண்டு மாய்த்து விடுவான் என்று சொல்வது பண்பாட்டுக்கு முரண்பாடு என்று கூறிவிட்டு கடைசியாக நின்ற பரதவனை நோக்கி திரும்பி, கடற்படை தலைவர் உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டியது இவன். கடற்போரில் தங்களுக்குள்ள பிரசித்தி இல்லாவிட்டாலும் மரக்கலங்களே கடலில் நடத்தி போரிடுவதில் இணையற்றவன். இவன் பெயர் வல்லாளன் என்று அவனையும் டைபீரியஸிற்கு அறிமுகப்படுத்தினான். சோழர் படை உபத்தலைவனின் உதவி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் ஊன்றி கவனித்த டைபீரியஸ் தராதரம் பார்த்தே இளம் சொழியன் உபத்தலைவர்களை பொறுக்கி எடுத்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டதன்றி தன் வலிமையை உணர்த்துவதற்கே இளம் சொழியன் என்னிடம் இவர்கள் வல்லமையை எடுத்து கூறுகின்றான் என்றும் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் பாராட்டுதலை தலையசைப்பினாலேயே காட்டினார். அதற்கு பின் வானகரை படகுத்துறையில் நிற்க அவசியம் இல்லாததால் இளம் சொழியன் டைபீரியஸை அழைத்து கொண்டு படைத்தலைவர் பின்தொடர குன்றின் வட்டவடிவமான வீதிகளின் இடையே மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருந்த வாயில்கள் வழியாக குன்றின் உச்சியிலிருந்து தன் பாசறைக்கு சென்றார். வழியில் பல தெருக்கள் வரை மௌனமாகவே வந்த டைபீரியஸ் ஒரு சந்தேகம் மட்டும் கேட்டான்.
சக்கர வட்டமாக நிற்கும் தெரு வாயில்களை ஏன் ஒன்றன் பின் ஒன்றாக ஒழுங்காக அமைக்கவில்லை என்று.
அமைத்தால் ஆபத்திருக்கிறது. ஒருவேளை எதிரி படைகள் ஏதாவது வானகரையில் காலை வைத்து முதல் கதவை உடைத்தாலும் நேராக மற்றொரு கதவுக்கு போக முடியாது. எதிரே பலமான சுவர்கள் இருக்குமாகையால் சற்று சுற்றி போய்த்தான் அடுத்த வாயிலுக்கு வர வேண்டும். அப்படி சுற்றி செல்லும் படைகள் மீது அம்பும் வேலும் எரிய வீரர்கள் தளம் சுவர்களுக்கு பின்னால் இருக்கின்றது. ஆகவே வளைந்து அடுத்த வாயிலுக்கு செல்லும் படைகள் பக்கவாட்டில் தாக்கப்படும். பக்கவாட்டு தாக்குதல் எத்தனை பலமானது என்பதை நான் தங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்று பதில் கூறினான் இளம் சொழியன். இளம் சொழியனின் புத்தி கூர்மையையும் போர்த்துறையில் அவனுக்கு இருந்த அனுபவத்தையும் அறிந்த டைபீரியஸ் அவனிடம் அபரிமிதமான மரியாதை கொண்டதன்றி, இப்பேற்பட்டவர்கள் இருக்கும் நாட்டில் உறையூரில் சதி செய்பவர்களும் இருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் யவனராணி புகாரை
ஆளலாம் என்ற சொப்பனம் காண முடியுமா என்று நினைத்து கொண்டு இளம் சழியனோடு நடந்து அவனது பாசறைக்கு வந்தான். குன்றின் மேலிருந்து இளம் சழியனின் விடுதியை பாசறை என்று சொல்வதை விட உல்லாச மாளிகை என்று சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும். அவ்வளவு அழகாக இருந்தது அந்த பாசறை கட்டடம். குன்றின் உச்சியிலிருந்த கட்டடத்தை அடுத்து நின்ற வேறிரு கட்டிடங்களும் அந்த மாளிகையைப் போல் அத்தனை அழகோடு விளங்காவிட்டாலும் கூடிய வரையில் கச்சிதமாகவே அமைக்கப்பட்டிருந்தன. அந்த சிறு கட்டடங்கள் இரண்டும் இருந்த இடத்தையும் அதன் வாயில்கள் நின்ற காவல் வீரர்களையும் கவனித்த டைபீரியஸ் இவை இளம் சொழியன் உதவி தலைவர்களின் உறைவிடங்களாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தார். கர்ப்ப குரகத்தின் வாயிலில் நிற்கும் வாரபாலகர்களைப் போல் இளம் சழியன் மாளிகையின் முன்புறத்திலே நின்ற அந்த கட்டணங்களை தாண்டி படைத்தலைவன் பாசறையை அடைந்த டைபீரியஸ் அந்த பாசறையின் முகப்பிலும் உள்ளேயும் செய்யப்பட்டிருந்த அபரிமிதமான வேலைப்பாடுகளையும் உள்ளே வைக்கப்பட்டிருந்த பொருட்களையும் கண்டு பிரமிப்படைந்தான். பாசறை கீழே மூன்று கட்டுக்களையும் மேலே ஒரு கட்டு உப்பரிகையும் கொண்டதாயிருந்தது. கீழ்கட்டின் முகப்பு கூடத்தில் வாளும் ஈட்டிகளும் ஏந்திய காவலர் காவல் புரிந்து நின்றனர். அப்படியே பின்கட்டிலும் காவல் இருந்தது. இடையே இருந்த நடுக்கட்டில் இருந்த பெரிய கூடம் மன்னர்களின் தூதர்களை வரவேற்கும் மண்டபம் போல விசாலமாக இருந்தது அன்றி யவனர்களின் சித்திர விளக்குகளாலும் இளம் சழியன் போரில் வெற்றி கொண்ட நாடுகளில் இருந்து கொண்டு வந்த அபூர்வ பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இந்திரலோகம் போல் விளங்கியது. கூடத்தின் மூலைகளில் சாத்தப்பட்டிருந்த போர்க்கருவிகள் மட்டும் இல்லாதிருந்தால் காவிரி பூம்பட்டினத்தின் இந்திர விழா மாளிகை கூடத்துக்கும் அந்த பாசறை கூடத்துக்கும் வித்தியாசம் எதுவுமே இருந்திருக்காது. அத்தனை அழகுள்ள அந்த கூடத்தில் நுழைந்ததும் டைபீரியஸை ஒரு மஞ்சத்தில் உட்கார சொன்ன இளம் சழியன் எதிர் மஞ்சத்தில் தானும் உட்கார்ந்து கொண்டான். அவன் இருபுறங்களிலும் பயங்கர விழிகளை கொண்ட குமரன் சென்னியும் ஆஜானு பாகவான யவன ஹிப்பாலஸும் நின்று கொள்ள சற்று தள்ளியிருந்த பெரும் தூணில் வலை போல இரும்பு புடை அணிந்து பரதவ வள்ளலானும் சாய்ந்து கொண்டான். மிகுந்த மதிப்புடன் விருந்தாளியைப் போல் நடத்தப்பட்டாலும் வானகரையில் தான் சிறைப்பட்டவன் என்பதில் லவலேசமும் சந்தேகமில்லாத டைபீரியஸ் உள்ளே எழுந்த உணர்ச்சிகளை சிறிதும் வெளிக்காட்டாமல் இளம் சழியனின் உதவி தலைவர்கள் நின்ற தோரணியை கவனித்தும் கவனிக்காதது போல இரவு ஏறிவிட்டது, அடுத்தபடி சோழர் படை தலைவரின் உத்தேசம் என்ன என்று வினவினான். இளம் சழியன் மிக நிதானமாகவும் திடமாகவும் பதில் சொன்னான். தாங்கள் ஒரு ஓலை எழுத வேண்டும் என்று. யாருக்கு ஓலை என்று வினவினான் டைபீரியஸ் உணர்ச்சி எதையும் காட்டாமலே. புகாரின் கோட்டை தலைவனுக்குத்தான். அடிகளையும் பெண்மணிகளையும் விடுவிக்க சொல்லியா? ஆம், நான் மறுத்தால்? மறுக்கக்கூடிய நிலையில் தாங்கள் இல்லை. சிறைப்படுத்தி விட்டதால் அத்தனை திட்டமாக முடிவு கட்டுகின்றீர்களா? இல்லை, ஆபத்து கஞ்சுபவர் தாங்கள் அல்ல என்பது எனக்கு தெரியும். ஆனால் ராணியின் கட்டளை அப்படி, அதற்கு தாங்கள் கீழ்படிவீர்கள் என்பது எனக்கு தெரியும். ராணி கட்டளையிட்டிருக்கிறாரா? இதை கேட்ட டைபீரியஸின் கண்கள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. ஆம், ஏன் அப்படி கட்டளையிட்டிருக்கின்றார்கள்? இப்பொழுதுள்ள நிலையை தங்களை விட ராணி புரிந்து கொண்டிருப்பதன் காரணம். வேண்டுமானால் ராணியை நீங்களே கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறிய இளம் சழியன் ஆசனத்தில் இருந்து எழுந்து டைபீரியஸை ராணி இருந்த உப்பரிகை அறைக்கு அழைத்து சென்றார். ஒருமுறை குரல் கொடுத்த பின் அறை கதவை திறந்து கொண்டு இளம் சழியன் உள்ளே நுழைந்த போது ராணி மஞ்சத்தில் உறங்காமல் சற்று அப்புறம் கடலை நோக்கி திறந்திருந்த சாளரத்தின் அருகே நின்றிருந்தாள். இளம் சழியனும் படைத்தலைவனும் உள்ளே நுழைந்ததும் கவனத்தை கடலில் இருந்து உள்ளே திருப்பிய ராணி அவர்கள் இருவரையும் நோக்கி சற்று புன்முறுவல் செய்தாள். டைபீரியஸ் ராணியை சில வினாடிகள் உற்று நோக்கிவிட்டு கேட்டான். ராணி, என்னிடம் சிறைப்பட்டிருப்பவர்களை விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டீர்களா என்று. ராணி பதில் ஏதும் சொல்லாமல் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தன் அழகிய தலையை சிறிதே அசைத்தாள். பிரம்மானந்தர் வெறும் துறவி அல்லம் என்று கோட்டை தலைவன் சொல்கின்றான் ராணி என்றான் டைபீரியஸ். தெரியும் எனக்கு என்றாள் ராணி அலட்சியமாக. துறவரத்தை விட போரறத்தை நன்றாக அறிந்தவராம் என்றான் மீண்டும் டைபீரியஸ். அதுவும் தெரியும். அவரை விடுதலை செய்வதில் ஆபத்து இருக்கிறது.
ஆபத்தை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை டைபீரியஸ்.
ஏன்?
எப்பொழுது ஊரை விட்டு கடலோடு இத்தனை தூரம் வந்திருக்கின்றோமோ ஆபத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்?
அப்படியானால் தாங்கள் நிலை
அதில் என்ன மாறுதல் ஏற்பட முடியும்?
இப்பொழுது ஏற்பட்டுள்ள மாறுதல்
ஒரு மாறுதலும் இல்லையே. யவன ராணி மெல்ல சிரித்தாள். டைபீரியஸுக்கு மட்டுமல்ல இளம் சழியனுக்கும் அவள் சிரிப்பின் காரணம் புரியவில்லை. ஏதும் விளங்காததால்
ஏன் சிரிக்கின்றீர்கள் ராணி என்று கேட்டான் டைபீரியஸ்.
படைத்தலைவரை கேள் என்ற ராணி இளம் சழியனை சுட்டி காட்டினாள். என்னையா, என்ன கேட்க வேண்டும் என்னை என்று வியப்போடு வினவினான் இளம் சழியன். ராணி கேட்டாள். என்னை புகாரின் வசந்த மாளிகையிலிருந்து தூக்கி வந்தீர்கள் அல்லவா?
ஆமாம்
என்றான் இளம் சழியன். நான் ஏதாவது ஆட்சேபனை செய்தேனா?
இல்லை.
தாங்கள் தோல்மேல் போட்டுக்கொண்ட போது திமிரினேனா?
இல்லை.
ஏன்
ஏன் ஏன்
இருமுறை இளம் சழியனும் கேட்டான். பதிலேதும் கிடைக்காததால்
ராணி சாளரத்தை விட்டு அறை நடுவுக்கு வந்து மஞ்சத்தறையில் நின்று கொண்டாள். பிறகு இளம் சழியின் மீது நீண்ட நேரம் நீலமணி கண்களை நாட்டினாள். அந்த கண்கள் சில வினாடிகளில் கனவுலகத்தில் சஞ்சரிப்பதை படைத்தலைவன் கண்டான். ஏதோ கனவில் பேசுபவன் போல பேசினாள் ராணி. புரியவில்லையா படைத்தலைவரே? தங்களையும் என்னையும் விதி ஒன்றாக பிணைத்திருக்கிறது என்று நான் முதல் நாள் நள்ளிரவே சொன்னேனே, அது நினைப்பில்லையா உங்களுக்கு? என்று என்னை எங்கள் குலச்சின்ன ஆபரணத்தோடு தொட்டு தூக்கினீர்களோ, அன்றே எங்கள் நாட்டு வழக்கப்படி நான் உங்கள் சொத்தாகிவிட்டேன். யவனக்குருமார்கள் சொன்னது பொய்க்குமா? ஒரு காலம் பொய்க்காது படைத்தலைவரே. யார் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் புகாரில் யவனராஜ்யம் ஏற்படுவது நிச்சயம். அதற்கு ஏற்கனவே அறிகுறிகள் பல இருக்கின்றன. சோழ மன்னர் குலம் அறைந்து விட்டது. ஆள்பவர் யார் என்று விளங்கவில்லை. அரசனில்லா நாடு சிதறி போகும். சிதறும் அந்த துகள்களில் புகாரும் ஒன்று. அதை யாரும் துறக்க முடியாது. சோழர் படை தலைவரின் மதிக்கூட இந்த விதியை உடைக்க முடியாது. அதை அறிந்துதான் நான் உங்களோடு வந்தேன். டைபீரியஸ் உங்களை சிறைப்படுத்தியிருந்தால் உங்களை என் பக்கத்தில் இருத்திக் கொண்டிருப்பேன். ஆனால் அவனால் சிறைப்படுத்த முடியாததால் நீங்கள் தூக்கி செல்ல உங்களோடு முழு சம்மதத்தோடு வந்தேன். நான் உங்களிடம் இருக்கும் வரை யவனர் வெற்றி நிச்சயம். இது கிரேக்கு குருமார்கள் சொன்னது என்று சொல்லிக் கொண்டு போனவளை சொற்றை தடை செய்த இளம் சொழியன், என்ன என்ன யவன குருமார்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். தங்களை தெரியாதானால் நான் தமிழ் மண்ணில் காலை வைத்ததும் உள்ளூர் வாசி ஒருவனின் துணை ஏற்படும் என்று சொன்னார்கள். அவர்கள் சோதிடம் தப்பாது படைத்தலைவரே. விண்மீன்களை ஆராய்வதில் குருமார்கள் வல்லவர்கள் என்று கூறிய ராணி டைபீரியஸை நோக்கி, சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய உத்தரவிட்டு ஓலை எழுதிவிடு, ஆனால் புகாரை மட்டும் விட்டுவிடாது என்றாள்.
நானும் இங்கு சிறைப்பட்டிருக்கின்றேனே, புகாரை நான் எப்படி கைப்பற்ற முடியும் என்று டைபீரியஸ் கேட்டான். ராணியின் பதில் திட்டமாக வந்தது.
படைத்தலைவர் உன்னை திருப்பி அனுப்ப சம்மதிப்பார் என்றாள்.
நான் சம்மதிக்காவிட்டால் என்று வினவினான் இளம் சழியன்.
விடுதலை ஓலையை என் கடற்படை தலைவர் எழுத மாட்டார் என்று கூறிய ராணி சற்றே நிமிர்ந்து மகாராணியைப் போல மிகுந்த கம்பீரத்தோடு இளம் சழியனை நோக்கினாள்.
உங்கள் இருவரையும் சிறை செய்து இங்கே வைத்திருந்தால்
பூவழகியும் அடிகளும் அங்கே சிறையிருப்பார்கள்.
உங்களை கொண்டு வந்தது போல் அவர்களை கொண்டு வர முடியாதா என்னால்?
நான் இஷ்டப்படாவிட்டால் என்னையே இங்கு கொண்டு வந்திருக்க முடியாது படைத்தலைவரே. நீங்கள் பழகனி வழியாக உள்ளே நுழைந்த போது நான் கூச்சலிட்டிருந்தால் யவன வீரர்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்திருப்பார்கள் என்று சொல்லி இளம் சழியனை நோக்கி மந்தகாசம் செய்த ராணி,
சோழர் படைத்தலைவரே, சகலமும் என் இஷ்டப்படிதான் நடக்கும். ஆகவே நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். அடிகளும் அந்த அழகியும் அவள் பெயர் என்ன? ஆமாம், பூவழகி. அவளும் இங்கு வந்த பின்பு டைபீரியஸ் விடுதலையாக செல்லட்டும் என்று கூறினாள் ராணி.
இல்லையேல்,
அவர்கள் அங்கே நாம் இங்கே. டைபீரியஸும் நானும் மறைந்த பிறகு கோட்டை தலைவனோ மற்ற யவனர்களோ தூங்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் அறியாதது அல்ல.
இளம் சழியன் நீண்ட நேரம் மௌனமாக உலாவி விட்டு யவனராணி சொன்னதை சீர்தூக்கி பார்த்தான். அவள் பிடிவாதம் அவள் கண்களில் திட்டமாக தெரிந்தது. அவள் காலால் இடும் வேலையை தலையால் செய்ய காத்து நின்ற டைபீரியஸின் உறுதியையும் அவன் அறிந்தே இருந்தான். ஆகவே அவள் இஷ்டப்படியே அவள் சொன்ன நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டு இளம் சழியன் அந்த இடத்தை விட்டு போக கிளம்பினான். அவனை போக ஒட்டாமல் தடுத்த ராணி,
டைபீரியஸ் நீ கீழே சென்று படைத்தலைவர் கேட்டபடி ஓலை எழுதி இவர் உதவி தலைவர்களிடம் கொடுத்துவிடு, அங்கேயே சிறையிரு என்று உத்தரவிட டைபீரியஸ் பதிலேதும் சொல்லாமல் படிகளில் இறங்கி சென்றார். அவன் சென்றதும் ராணி வெகு ஒய்யாரமாக நடந்து இளம் சழியன் அருகே வந்து அவன் இரு தோள்களிலும் தன் கைகளை வைத்து தன் அழகிய விழிகளை அவன் விழிகளோடு உறவாட விட்டாள். பிறகு சற்றே கால்களை உயர்த்தி கட்டை விரல்களை ஊன்றி அவன் உயரத்துக்கு எழுந்து நின்று அவன் காதில் மெல்ல இரண்டொரு வார்த்தைகளை பேசினாள். நெருப்பை மிதித்தவன் போல் இளம் சழியன் அவளை விட்டு விலகி,
பொய், பொய் ராணி, ஒரு காலம் இருக்காது, அது சாத்தியமே இல்லை என்று இறைந்து பேசியதன்றி மீண்டும் அவள் கைகளை இறுக பற்றி, உண்மையை சொல், உனக்கு எப்படி தெரியும் அது என்று அதட்டலாகவும் கேட்டான்.
இதோ இதை படியுங்கள்
என்று மடியிலிருந்து ராணி ஓர் ஓலையை எடுத்து இளம் சழியனிடம் நீட்டினாள். அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு விளக்குக்கு விரைந்து சென்று படித்த இளம் சழியன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது அன்றி, இருங்கோவேல், அந்த பாதகனா என்ற சொற்களும் அவன் வாயிலிருந்து உஷ்ணத்தோடு உதிர்ந்தன. அத்தோடு மீண்டும் ராணியை நோக்கி திரும்பிய இளம் சழியன், அப்படியானால் என்று ஏதோ சொல்ல முற்பட்டவனை பாதியிலேயே தலையை ஆட்டி ஆமோதித்து நிறுத்தினாள் யவன ராணி. இருவர் கண்களும் கலந்தன. ஆனால் அந்த இரண்டு ஜோடி கண்களில் துளிர்த்தது அந்த சமயத்தில் காதல் அல்ல, பூம்புகாரின் எதிர்காலத்தை பற்றிய பெரும் பிரம்மை, சோழ மண்டலத்தின் பிற்காலத்தை பற்றிய பெரும் அபாயம். இவைதான் கண்கள் வெற்றி சிரிப்பு சிரித்தன. இப்படி ஒரு திருப்பம் பூம்புகாரி நிலையில் ஏற்படும் என்று அந்த வினாடி வரை அறியாத இளம் சழியனின் விழிகள் மட்டும் பிரமிப்போடு திகைப்பும் கலந்து கொண்டது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும்.
மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.